காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் 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 வணக்கம். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஒரு சண்டே மார்னிங், வழக்கம் போல நாங்க உங்களை தேடி வந்துட்டோம். நீங்க கேட்டுக்கொடுப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. நான் உங்களோட ஹரி மற்றும் அஸ்வினி அவர்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சந்திரா சங்கரன் அவர்கள் வந்திருக்காங்க. சோ இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதை பத்தி நான் முன்னாடி ஒரு சின்ன நட்சல் கொடுத்தணும்னு நினைச்சேன். எப்படின்னா, இந்தியாவில வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் முடிஞ்சிச்சு. புல்வாமாவில வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அந்த அட்டாக்ல வந்து 44 பேர் இறந்தாங்க. அதில் இரண்டு தமிழர்களும் அடங்குவர். அந்த இரண்டு தமிழர்களை பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போதான் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க. பிரெக்னெண்ட் ஆகி 30 நாள் என்னமோ ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு 44 நபர்களுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு இந்த தருணத்தில் இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து இந்தியா என்ன பண்ணிடுச்சுன்னா, திடீர்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நியூஸ் பேப்பர் எல்லாருக்கும் முன்னாடியும் ஐ வில் டேக் ஆக்ஷன் சொல்லி சொன்னார். இது வந்து எந்த பிரைம் மினிஸ்டரும் சொன்னதும் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து போல்டாக வந்து ஹிந்தியில் மேரா தேசமே அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிங்க. சிவராத்திரினா என்னடா வருஷம் மாசம் மாசம் சிவராத்திரி வருது அப்படின்னு இல்லைங்க, இது வந்து மகா சிவராத்திரி. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும், அந்த ஈஷா யோகா மையத்துல வந்து பிரம்மாண்டமா வந்து அவர் அந்த சிவராத்திரி வந்து கொண்டாடுவாங்க. நைட்டு ஃபுல்லா முடிச்சிருந்து நான் ஒரு முறை வந்து அதை போய் பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ருத்ராட்சம் கொடுத்தாங்க அந்த சிவனோட ஆதியோகி சிலையில இருந்து. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். சிவராத்திரி பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சோ உங்களுக்கும் தெரியாதுங்கிற எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ஷோ நம்ம சந்திரா சங்கரன் அவர்கள் இப்ப சொல்ல போறாங்க.
வணக்கம். சிவராத்திரினா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற, தெரியும். நைட்டு கண்மொழிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மெயினா. சிவராத்திரினா நைட்டு கண்மொழிக்கிறதும் சிவலிங்கங்களுக்கு பல கால பூஜை நடக்கும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து யுகமா நடந்து வருகிற ஒரு வழிபாடு, சிவராத்திரி வழிபாடு. அதிலும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி, அன்னைக்கு விரதம் இருந்து சிவனை பூஜை செய்தால் எல்லா விதமான நலன்களும் வந்து சேரும், பாவங்கள் போய் எல்லா மங்களங்கள் பெருகும். சோ சிவராத்திரி பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னா, மாச சிவராத்திரி, அப்புறம் பட்சராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி. 3 கோடி மற்ற சிவராத்திரி விரதம் இருந்த பலனுக்கு சமம் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தா 3 கோடி பலன் கிடைக்குமா. மகா சிவராத்திரி எப்ப வரும், மாசி மாசம் தேய்பிறை சதுர்தசி அன்றைக்கு மகா சிவராத்திரி மாசி மாதத்துல வரும். சோ நாளைக்கு மகா சிவராத்திரி. இந்த நாளை எல்லா சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகள் விசேஷமாக நடக்கும். யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம், இதுக்கு ஒரு தனி கண்டிஷன் எல்லாம் கிடையாது. இவங்க சின்னவங்க இருக்கணும், பெரியவங்க இருக்க கூடாது, பெரியவங்க இருக்கலாம் அப்படிங்கறத எல்லாருமே இருக்கலாம். சோ இந்த சிவராத்திரி விரதத்துக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. விரதம் எப்படி இருக்கணும்னா, அன்னைக்கு காலையில நல்லா குளிச்சு நீட்டா கிளீனான ட்ரெஸ் போட்டு அந்த பஞ்சாட்சர ஜபம் சொல்லுவாங்க, ஓம் நமசிவாய, அத வந்து ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி அன்னைக்கு 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜையிலயும் போய் கலந்துக்கணும். பகலில் தூங்கவே கூடாது. நைட்டும் அன்னைக்கு வந்து கண்மொழித்துதான் இருக்கணும். சோ கண்மொழிக்கணுமேங்கிறதுக்காக டிவி சினிமா எல்லாம் பார்க்க கூடாது.
பக்தி பாடல்கள் பக்தி
அது கேட்கலாம், பட் அதை விட நீங்க வந்து அன்னைக்கு ஒரு நாள் நமசிவாயன்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு அது ஒரு 5-6 hours அந்த நைட் டைம் அப்படி கழிச்சா ரொம்பவே நல்லது. சிவபுராணம் படிக்கலாம். அப்புறம் வில்வத்தா லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்யலாம். ஆனால் உண்ணாமல் இருப்பதுதான் அதுல ஸ்பெஷாலிட்டி. சோ சிவராத்திரி தோன்றிய விதம் என்னன்னா, சிவனை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கணும் என்று சக்தி மட்டும் இருப்பால். ஒரு பிரளயம் வந்து உலக உயிர்கள் எல்லாம் சிவனிடம் ஒடுங்கிவிட்டன ஒரு தடவை. பிரளயம் வந்து சிவனை விட்டு பிரியாதவளாக இருக்கிற சக்தி அந்த உலக உயிர்கள் எல்லாம் சிவனிடம் ஒடுங்கி விட்டன. சோ அண்டத்தில் எதுவுமே இல்லை, உலகத்தில் எதுவுமே இல்லை, எங்கும் எப்போதும் பேரமைதி. சக்திக்கு இந்த நிலை பிடிக்கவில்லை, ஏன்னா ஒரே எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணினா மீண்டும் உலகத்தில் உயிர் தோன்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிவனை வந்து பூஜை பண்றா. அந்த பூஜைக்கு மனமிருங்கிய சிவபெருமானும் மீண்டும் உயிர்களையும் 7-14 உலகங்களையும் படைக்க உத்தரவிட்டார். அப்போது பார்வதி தேவி தான் ஈசனை நினைத்து பூஜைகள் செய்து வழிபட்ட காலம்தான் சிவனுக்குரிய காலமாக போற்றப்பட வேண்டும் என்றும், அன்று சிவனை முறைப்படி விரதமிருந்து பூஜிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டுவது கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டினாள். சிவனும் அவ்வாறே அருளினார். அந்த நாளே சிவராத்திரி என்று சிவபுராணம் சிவ மகா புராணம் கூறுகிறது. சோ சிவராத்திரி மகிமைகள் என்னன்னா அத பத்தி ஒரு பெரிய கதை இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாமா?
நிச்சயமா, உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல பாடல்.
இசை தமிழ் நீ செய்த அருங்காதனை.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டு போய் ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெலிசை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவராத்திரி பத்தி பாத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி உங்களை மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சனிக்கிழமையில இருந்து நம்ம தமிழ் பள்ளி வந்து ஒண்டியங்கா கம்யூனிட்டி சென்டர்ல ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிறோம். முதல் நாள் ஆரம்பிச்சாச்சு. சோ எவ்ரி வீக் சனிக்கிழமை உங்க குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா ஒண்டியங்கா கம்யூனிட்டி கொண்டு வந்துருங்க. எங்களால முடிஞ்ச அளவுல உங்களுக்கு தமிழ் வந்து நிச்சயம் கற்பிக்கப்படும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு தொடர்ந்து வந்து நம்ம சிவராத்திரி பத்தி இப்ப கேட்கலாம்.
சிவராத்திரி அன்று அறியாமல் செய்த பூஜை கூட அமோக பலன் கொடுக்கும். நம்ம அறியாமலேயே அன்னைக்கு ஏதாவது சுவாமி நினைச்சா கூட அதுக்கு நல்ல பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து உதாரணம் மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. மகாபாரதத்துல சித்திரபாண்டுன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தபோது அவருக்கு சிவராத்திரி மகிமையை பற்றி விளக்க இந்த கதையை கூறுறான். என்ன கதைன்னா, ஒரு வேடன் ஒருத்தன் காட்டில் இருந்தான். தினமும் வேட்டையாடி அவன் குடும்பத்தின் பசியை போக்கி வந்தான். ஒரு நாள் பகல் முழுதும் அலைந்து திரிந்து அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. சோ நேரம் ஆயிடுத்து, இரவு வந்து விட்டது. திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது காட்டிலேருந்து. சோ ஒரு மரத்து மேல ஏறி படுத்துக்கிறான். அவ காட்டிலோ துஷ்ட மிருகங்கள் நடமாட்டம் அதிகம். அந்த ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம். அது அது அந்த அந்த மரம் வந்து ஒரு வில்வ மரம் என்பது அவனுக்கு தெரியாது. சோ தெரியாம அவன் செய்யறான். சோ தூங்கிவிட்டால் கீழே விழுந்து மிருகங்களுக்கு இரையாக வேண்டியதான் என்று நினைத்த அவன் உறக்கம் வராமல் இருக்க மரத்திலிருந்து ஒவ்வொரு இலையாக கிள்ளி போட ஆரம்பித்தான். அவன் இடுப்பில் கட்டியிருந்த குடுவை தண்ணிக்காக குடுவை கட்டி அந்த காலத்துல அதுல இருந்து தண்ணி வேற சொட்டு சொட்டுன்னு அந்த சிவலிங்கத்துக்கு மேல விழுது. அவனுக்கு தெரியாது கீழே சிவலிங்கம் இருக்குன்னு. தான் படுத்த தான் இருக்கிறதும் ஒரு வில்வ மரங்கிறதும் அவனுக்கு தெரியாது. சோ இரவு முழுவதும் அவன் தூங்காமல் இதை பண்ணிட்டு இருந்திருக்கான். இலையும் கிள்ளி போட்டுட்டு அந்த தண்ணியும் அவன் அறியாமலே சிவலிங்கத்துக்கு மேல விழுந்திருக்கு. சோ மறுநாள் பொழுது விடுந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் காலம் முடிந்து அவன் சாகும் தருவாயில் அவனை அழைத்து போக தேவதூதர்கள் தங்க ரதத்தில் வந்து அவனை அழைத்து போனார்கள். அது மட்டுமல்ல, அவன் அடுத்த பிறவியில் அரசனாக பிறந்தான். அவன் தான் அந்த சித்திரபாணு. அவன் சொல்றான், நான் தான் போன ஜென்மத்துல இப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்றான். என்ன அறியாமலே நான் செஞ்ச சில நல்லதுக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல நான் அரசனா
இதே கதையை நான் வேற விதமா கேட்டிருக்கேங்கம்மா. இந்த மாதிரி அந்த வேடனுக்கு பதிலா வந்து வேடனுக்கு பயந்து வர்ற குரங்கு மாதிரியும், அந்த குரங்கு தன்னை அறியாம அந்த வில்வ மரத்திலிருந்து இலைய பறிச்சு போட்ட மாதிரியும் நான் கதை கேட்டிருக்கேன். இதே
கதையே ஒரு வேடன் அறியாமல் செய்த பூஜைக்கே இத்தனை பலன் உண்டென்றால், உண்மையான பக்தியோடு உரிய முறையில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதை அளக்கவே முடியாது. இந்த சிவராத்திரி காலங்கள் பல சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன. சிவனை பூஜித்து அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றது சிவராத்திரியில் தான். கண்ணப்ப நாயனார் லிங்கத்தின் கண்களில் இருந்து ரத்தம் வழிவதை பார்த்து விட்டு தன்னுடைய கண்ணையே அதில் வைத்து சிவபதவி பெற்றதும் இதே சிவராத்திரி நாளில்தான். தன்னுடைய பக்தனான மார்க்கண்டேயனுக்காக யமனையே சிவன் காலால் உதைத்ததும், பகீரதன் மிக கடுமையாக தவம் செய்து இந்த பூமிக்கு கங்கையை கொண்டு வந்ததும் இதே சிவராத்திரி நாளில்தான் என்று சிவபுராணம் சொல்கிறது. சிவராத்திரியின் மிக முக்கியமான அம்சம் இரவில் நடக்கும் நான்கு கால பூஜைகள். சிவன் அபிஷேக பிரியர் என்பதால் விதவிதமான பொருட்களை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் அபிஷேகம் செய்வார்கள். அதே போல நிவேதனமும் வேறுபடும். அது என்னென்ன பூஜை என்று பார்ப்போமா? அதற்கு முன்னால் ஒரு பாட்டு
கண்டிப்பா வந்து சிவராத்திரி பத்தி நிறைய கேட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பாடல்
ruttaaga veera ruttaaga சௌரசௌஹாரஹ சகல லோகாய சர்வ பூதாய சத்ய சாட்சாத்கரா அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத்தாரணா சத்ய தேவ தேவப்ரியா வேத வேதார்த்த சாரா யக்ஞ யக்ஞோமயா நிஷ்டலா துஷ்ட நிக்ரஹ சப்தலோக சௌரக்ஷணா சோம சூரிய அக்னி லோச்சனா ஸ்வேத ரிஷப வாகனா
என்னென்ன
பார்க்க போறோம். முதல் கால பூஜையில வந்து சிவன் வந்து சோமஸ்கந்த ரூபத்தில் காணப்படுகிறாராம். அப்போது அவருக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம், ஸ்பெஷல் அபிஷேகம், முதல் காலத்துல பஞ்சகவ்ய அபிஷேகம்னு ஒண்ணு அது நடக்கிறது. ரிக்வேதம் சொல்லுவாங்க, ரிக்வேதம் சொல்லுவாங்க, அது விளக்கெண்ணை கொண்டு தீபம் ஏற்றுவர் அந்த முதல் காலத்தில். அதோடு மாணிக்க வாசகரின் சிவபுராணமும் கூறப்படும். அது முதல் கால பூஜை. இரண்டாம் காலத்தில் மௌன குருவான தட்சிணாமூர்த்தி ரூபம், முதல் காலத்தில் சோமஸ்கந்த ரூபம்னா இரண்டாவது காலத்தில் தட்சிணாமூர்த்தி ரூபம். பல பழங்களை பாலோடு சேர்த்து பஞ்சாமிர்த அபிஷேகம், அது ஸ்பெஷல். அப்போது பச்சை கற்பூர காப்பு, மஞ்சள் பருத்தி ஆடை சாற்றப்படும். யஜுர்வேதம் போதப்படும். முதல் இதுல வந்து ரிக்வேதம்னா இரண்டாவது காலத்துக்கு வந்து யஜுர்வேதம். பாயசமும் லட்டும் நிவேதனமாக படைக்கப்படும். அதோடு தாமரையும் வில்வமும் சமர்ப்பிக்கப்படும். இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றப்படும். முதல் காலத்துக்கு விளக்கெண்ணெய் தீபம், இரண்டாவது காலத்திற்கு இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றப்படும். ருத்ர தாண்டகம் என்ற திருத்தாண்டகம் ஓதப்படும். சரியா, மூணாவது காலத்துல என்ன ஸ்பெஷல்னா, சிவன் வந்து லிங்கோத்பவ ரூபியாக ஆராதிக்கப்படுகிறார். இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து அகில் காப்பு சாத்துவார்கள். அப்பொழுது வெள்ளை கம்பளி ஆடையாக சாத்தப்படும். நிவேதனமாக சத்துமாவும் பாயசமும் படைக்கப்படும். மாதுளம் பழமும் இந்த பூஜைக்கு உரியது. சாமவேத பிரியரான சிவனுக்கு சாமவேதத்தை பாராயணம் செய்வது இந்த காலத்தில் தான். நெய் விட்டு கும்பதீபம் ஏற்றப்படும். அருகம்புல்லும் தாழம்பும் சமர்ப்பிக்கப்படும். தாழம்பு இந்த நாளில் மூன்றாம் காலத்தில் மட்டுமே இறைவனுக்கு சாத்தப்படும். வேறு எந்த சமயத்திலும் எந்த நாளிலும் அந்த பூ சிவ பூஜையில் பயன்படுத்துவதே இல்லை.
ஓஹோ,
லிங்க புராணம், திருக்குறுந்தொகை ஓதப்படும். அப்புறம் நான்காம் காலம், அதுதான் ஃபைனல் கடைசியாது. அந்த நான்காம் காலம் சிவஸ்வரூபமாகவே லிங்கம் வழிபடப்படுகிறது. அப்போது கரும்பு சாறு அபிஷேகம் செய்து கஸ்தூரி காப்பு சாத்தப்படுகிறது. பச்சை வண்ண மலர்களே ஆடையாக அனுபவிக்கப்படும். கோதுமை நெய் சர்க்கரை சேர்த்த உணவினை நிவேதனம் செய்வர். அதர்வண வேத பாராயணம் நடைபெறும். நல்லெண்ணெய் விட்டு மகா தீபம் ஏற்றப்படும். எல்லா விதமான மலர்களும் கலந்து சமர்ப்பிக்கப்படும். அந்த அந்த நாலாம் கால பூஜையில எல்லா விதமான பூவும். அப்பர் அருளிய திருத்தாண்டகம் அந்த அப்ப ஓதுவாங்க. பக்தர்கள் வீடு வந்து சிறிது நேரம் அமர்ந்த பின்னர் நீராடி பஞ்சாட்சரத்தை ஜபித்து திருநீர் அணிந்து யாராவது ஒரு வறியவருக்கு உணவிட்டு உணவிட்டால் அதோடைய பலன், அந்த சிவராத்திரி விரதம் இருந்ததுக்கு உண்டான பலன் நிறைய கிடைக்கும்.
இதெல்லாம் பண்றதுதான் விரதம்.
ஆமா, அவன் அப்பதான் சிவனுடைய அன்புக்கும் அருளுக்கும் நமக்கு கிடைக்கும். எல்லாமே விரும்பி அனைத்தையும் பெற்று வளமோடு வாழ்வோம்.
நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல ராத்திரி ஃபுல்லா முடிச்சிருக்கிறது தான். சோ இப்ப வந்து சிவராத்திரி என்ன, அதுல என்னென்ன பூஜை இருக்கு, என்னென்ன பண்றாங்க, நாலு காலத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஒரு பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா பாட்டு நினைமே நான் வருது, நம்ம சனிக்கிழமை வந்து திரு ஜி எஸ் மணி அவர்கள் வந்து வெஸ்டர்ன் ஸ்பிரிங்ஸ் கார்டன் கம்யூனிட்டி ஹால்ல இந்த சினிமாவும் சங்கீதம் சொல்லிட்டு சினிமாவுக்கும் சங்கீதத்திற்கு ரிலேட்டடான நிறைய பாடல்கள் பாடி நம்மளெல்லாம் மகிழ்வித்தாரு. அதை வந்து பார்க்க தவறியவர்கள் ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் கூட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து அதற்கான கிளிம்சஸ் வந்து போட்டிருப்பாங்க. சோ அதை பார்த்து நீங்க மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பேச்சு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆளும் கட்சியை வந்து திட்டின ஒரு கட்சி வந்து இப்ப வந்து ரெண்டு பேர் கூட்டணி ஆயிட்டாங்க. சோ கூட்டணி ஆகி லோக்சபா தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரம்மாண்டம் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பாங்கிறது எல்லாரோட மைண்ட் செட்ல இருக்கு. சோ அதை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்ன அதை பத்தி நிறைய நம்ம அடுத்த வாரம் பேசலாம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஹரி மற்றும் சந்திரா சங்கரன் மற்றும் அஸ்வினி அவர்கள். உங்களுக்காக ஒரு நல்ல பாடல். டாடா, பை பாய்.
Yeah. நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. இசையும் நானே, அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே. அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே. எதிலும் இயங்கும் இயக்கம் நானே, எதிலும் இயங்கும் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிதா, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதாவும் ஆணவம் பேரிதா, பாடவாயனோடு பாட வந்தவனின் பாடுவாயை இனி மூட வந்தது பாட்டும் நானே பாவமும் நானே. பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே.
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/mellisai.